بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على حبيبنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي اللهم علمني الحكمة التي من أوتيها فقد أوتي خيرا كثيرا اللهم علمنا كتابك وفقهنا في دينك وجعلنا من الأخيار الأبرار السلام عليكم ورحمة الله وبركاته الله من الذي يرغلي أنبركرية سهودر سهودر غلي رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தின் மீதும் நமக்கிருக்கும் அன்பின் காரணமாக இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக்கி வைப்பானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்புடனே எப்படி அவர்களுடைய இந்த வரலாற்று நிகழ்ச்சிகளையும் படிப்பினைகளையும் நாம் கேட்கிறோமோ அதுபோன்று அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு பின்பற்றுவதற்கு அதை மக்களுக்கு மத்தியிலே அழகிய முறையில் பரப்புவதற்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. ஆமீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜ் பயணம் வரை உள்ள நிகழ்வுகளையும் அதன் மூலமாக கிடைக்கும் படிப்பினைகளையும் பாடங்களையும் இதுவரை உள்ள அமர்வுகளிலே பார்த்தோம். இன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டு 10வது ஆண்டிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13வது ஆண்டு ஹிஜ்ரா புறப்படுகின்றார்கள். அதுவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மக்காவிலே வாழ்ந்தார்கள், எப்படி அழைப்பு பணிகளை சந்தித்தார்கள் என்பதை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். பிறகு இந்த நிகழ்வுகளின் மூலமாக கிடைக்கும் பாடங்களையும் படிப்பினைகளையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். خير رسول الله صلى الله عليه وسلم ஜுபைர் இப்னு முத்இம் அவர்களுடைய கார்மானத்தை பெற்று பாதுகாப்பை பெற்று மக்காவிற்குள் நுழைந்தார்கள் என்பதை படித்தோம். எப்போது ஒரு குரைஷியுடைய பாதுகாப்பு தனக்கு கிடைக்கப்பட்டதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் தங்களுடைய அழைப்பு பணியை தொடர்ந்தார்கள். அதிலும் குறிப்பாக ஏற்கனவே மக்காவிலே வாழ்ந்த எல்லோருக்கும் தெளிவான முறையில் அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டதால் அவர்களை சந்திப்பதை விட புதிய மக்களை சந்திப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிதும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். குறிப்பாக ஹஜ்ஜுடைய காலங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு வரக்கூடிய ஹஜ் குழுக்களை பெரிதும் முக்கியத்துவம் கொடுத்து சந்தித்தார்கள். காரணம், காபாவை ஹஜ் செய்வதற்காக முழு அரபுலகத்திலிருந்து மக்கள் ஆரம்ப காலத்திலிருந்து வருவது வழக்கம். அந்த ஹஜ் குழுக்களிலே பெரிய தலைவர்கள், சமுதாயத்தினுடைய முக்கியமானவர்கள், மிகப்பெரிய அறிவுடையவர்கள், கவிஞர்கள் இதுபோன்று பலர் வருவதற்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்தனியாக ஒவ்வொரு கூடாரத்தையும் சந்தித்து ஒவ்வொரு கூடாரவாசிகளிடத்திலும் தன்னுடைய அறிமுகத்தை சொல்லுகின்றார்கள். தான் அல்லாஹ்வின் மூலமாக அனுப்பப்பட்ட தூதுத்துவத்தை எடுத்துரைக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை அந்த சமுதாயத்தவர்களை சந்திக்கும் போது பயன்படுத்தினார்கள்? ஹல் மின் ரஜுலின் யஹ்மிலுனி இலா கௌமிஹி ஃபஇன்ன குரைஷன் மனஊனி அன் உபல்லிக கலாம ரப்பி. சில சமயங்களிலே யா பனி ஃபுலான் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் யஅமுருக்கும் அன் தஅபுதூ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅ வஅன் தக்லஊ மா தஅபுதூன மின் தூனி வஅன் துஃமினு பி وتصدقوني وتمنعوني حتى أبين عن الله ما بعثني به. இது போன்ற வாசகங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை சந்திக்கும்போது பயன்படுத்தினார்கள். என்ன பொருள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரங்களுடைய வாசல்களில் நின்று கொண்டு அல்லது மக்கள் சந்திக்கக்கூடிய இடத்திலே நின்று கொண்டு இந்த அழைப்பை சப்தமாக சொல்வார்கள். எப்படி ஒரு பொருளை வியாபாரம் செய்பவர் மக்களுக்கு மத்தியிலே
சந்தையிலே ஒரு பொருளை வியாபாரம் செய்யக்கூடியவர் தன்னுடைய பொருளை பற்றி கூவி அதனுடைய உண்மையை பற்றி அதனுடைய விலையை பற்றி அது எந்த நாட்டிலிருந்து வந்தது அதனுடைய மதிப்பு என்ன அதனால் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன என்று கூவி எப்படி அழைப்பாரோ உண்மையிலேயே ஒரு தன்னுடைய பொருளை எப்படியாவது மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கவலையுடைய ஒரு வியாபாரி எப்படி தனது பொருளை விற்பதிலே மிகப்பெரிய கவலை கொண்டிருப்பாரோ அதை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதிலே கவலைப்பட்டார்கள். உண்மையில் பல இடங்களிலே குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனை ஒரு திஜாரா வியாபாரம் என்பதாகவே குறிப்பிடுகின்றார். ஏனென்று சொன்னால் இந்த துன்யாவுடைய வியாபாரத்தின் மூலமாக நாம் பொருளை சம்பாதிக்கிறோம், செல்வத்தை சம்பாதிக்கிறோம், இந்த தீனின் மூலமாக நாம் சொர்க்கத்தை சம்பாதிக்கிறோம், அல்லாஹுடைய அருளை அல்லாஹுடைய அன்பை அல்லாஹுடைய கருணையை சம்பாதிக்கிறோம். எனவே பல இடங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், துன்யாவை விற்றுவிட்டு சொர்க்கத்தை வாங்கிக் கொள்ளுங்கள், எனது வேதனையை விட்டுவிட்டு எனது மன்னிப்பை நீங்கள் விலைக்கு வாங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு ஆகவே உண்மையில் பார்க்க போனால் மார்க்கம் என்பது நமக்கு இவ்வுலகத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு வியாபாரம். எந்த அடிப்படையில் அல்லாஹுடைய அன்பை அடைந்து கொள்கிறோமா இந்த உலகத்தை திறந்து. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும்போது கூட இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னா. அல்லாஹு தஆலா நம்பிக்கையாளர்களிடமிருந்து அவர்களது உயிரை அவர்களது பொருளை சொர்க்கத்தை விலை கொடுத்து வாங்கிக் கொண்டார். நம்பிக்கையாளர்களுடைய உயிரையும் பொருளையும் அவர்களுக்கு சொர்க்கத்தை விலையாக கொடுத்து அதை வாங்கிக் கொண்டான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், யாராவது ஒருவர் இல்லையா, ஹல் மின் ரஜுலின், யாராவது ஒருவர் எனக்கு கிடைக்க மாட்டாரா, யஹ்மிலுனி இலா கௌமிஹி, என்னை தனது சமுதாயத்திற்கு அவர் அழைத்துச் செல்ல வேண்டுமே. இந்த குறைஷிகள் அல்லாஹுடைய கலாமை அல்லாஹுடைய பேச்சை அல்லாஹுடைய இந்த புத்தகத்தை நான் எடுத்துச் சொல்வதற்கு அல்லாஹுடைய இந்த தூதுத்துவத்தை நான் பரப்புவதற்கு எனக்கு தடையாக இருக்கிறார்கள், எனவே இங்கிருந்து என்னை யாராவது அழைத்துச் செல்ல மாட்டீர்களா. அல்லாஹ் அக்பர், எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள், ஹல் மின் ரஜுலின் யஹ்மிலுனி, யாராவது என்னை அழைத்துச் செல்ல மாட்டீர்களா, நான் எனது இறைவனுடைய பேச்சை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டுமே. குறைஷிகள் அதற்கு தடையாக இருக்கின்றார்களே. சில சமயங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாராவது குறிப்பிட்ட கூட்டத்தார்கள் சமூகத்தவர்களுடைய பெயர் தெரிந்தால் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு அழைப்பார்கள். யாபனி ஃபுலான், இன்னவரின் சந்ததிகளே, இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன் உங்களுக்கு, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான், அவனை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் நீங்கள் இணை வைக்கக்கூடாது, நீங்கள் வணங்கக்கூடிய சிலைகளை விட்டு இன்னும் அல்லாஹுவை தவிர நீங்கள் எவற்றையெல்லாம் வணங்குகிறீர்களோ அவற்றை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், நீங்கள் என்னை நம்பிக்கைக் கொள்ளுங்கள், என்னை உண்மையாளராக ஏற்றுக்கொள்ளுங்கள், எனக்கு பாதுகாப்பு கொடுங்கள். எனக்கு பாதுகாப்பு கொடுங்கள், அல்லாஹ் எனக்கு அனுப்பிய தூதுத்துவத்தை நான் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டுமே. அல்லாஹ்வுக்கு இது போன்ற வாசகங்களை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துவார்கள். ஹஜ்ஜுடைய காலம் துல்காதாவில் இருந்து மக்கள் காபாவிற்கு வர ஆரம்பித்து விடுவார்கள். துல்காதா, ஷவ்வால், துல்ஹஜ் முடியும் வரை ஹாஜிகள் அங்கே தங்கியிருப்பார்கள். மிக தூரமான இடங்களிலிருந்து வருவதால் பலர் காபாவிற்கு முன்கூட்டியே வந்து விடுவார்கள், சிலர் இப்போது போன்று அதற்கு சமீபமான காலத்திலே வருவார்கள். அதுபோன்று ஹஜ் முடித்ததற்கு பிறகு அவர் அவர்களுடைய தேவைக்கு ஏற்ப வசதிக்கு ஏற்ப மக்காவை விட்டு அவர்கள் விடைபெற்று செல்வார்கள். இந்த மூன்று மாத காலங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓயாமல் இரவு பகல் என்று பார்க்காமல் ஒவ்வொரு கூடாரமாக சென்று ஒவ்வொரு கோத்திரமாக சென்று இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அழைப்பு கொடுப்பார்கள். அந்த நேரத்திலே அபுலஹப் அவனும் ஓயமாட்டான். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியத்தை பரப்புவதிலே ஓயவில்லையோ அதுபோன்று இந்த அபுலஹபும் அபுலஹபுடைய கூட்டத்தார்களும் சத்தியத்திற்கு தடையாக இருப்பதற்கு அவர்களும் ஓயவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்பக்கமாக சென்று கொண்டு அவர்கள் யாரை அழைக்கின்றார்களோ அவர்களிடத்திலே சொல்லுவான், இதோ முஹம்மது வழிகட்டு விட்டார், புதிய ஒரு மார்க்கத்தை கொண்டு வருகிறார், இவர் பிதாத் அனாச்சாரத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். எப்படி சொல்லுவான், பிதாத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார், வழிகேட்டை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார், லாத்து உஸ்ஸாவை இவர் ஏசுகின்றார், எனவே இவருக்கு நீங்கள் கீழ்படியாதீர்கள், இவரை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் என்பதாக சொல்லிக் கொண்டே வருவான். சில சமயங்களிலே வாயின் மூலமாக இப்படி தொந்தரவு கொடுப்பதோடு பொடி கற்களை கொண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுக்கு பின்புறத்திலிருந்து அடிப்பான். சில சமயங்கள் பிடரிகளிலே, சில சமயங்கள் அவர்களுடைய பாதத்திலே. இதனால் பல முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரத்த காயங்களும் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த சமயங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கோத்திரத்தார்களுக்கு அழைப்பு பணியை கொடுத்தார்கள். இதனுடைய முழு விவரங்களும், எந்தெந்த கோத்திரத்தார்களுக்கு அழைப்பு பணி கொடுத்தார்கள், அவர்களுடைய பதில் எப்படி இருந்தன என்பதை பற்றி நீங்கள் ரஹீக்குடைய தமிழாக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக மதினாவாசிகளை தவிர, மதினாவிலிருந்து வந்த ஹஸ்ரஜ் அவுஸ் கோத்திரத்தார்களை தவிர எல்லா அரபு கோத்திரத்தார்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான பதிலைத்தான் சொன்னார்கள். அவர்கள் வெறுப்படையும்படியான வார்த்தைகளையே பேசினார்கள். ஒரு சில கோத்திரத்தார்களை தவிர அவர்கள் தங்களுடைய பலவீனத்தை வெளிப்படுத்தினார்கள். நாங்கள் ரோமர்களுக்கோ அல்லது பாரசீகர்களுக்கோ அடிபணிந்திருக்கிறோம், அவர்களுக்கு நாங்கள் கப்பம் கட்டி ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறோம், எனவே அவர்களுக்கு எதிராக நாங்கள் எதையும் செய்ய முடியாது என்று உண்மை நிலையை கூறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்காமல் விலகி கொண்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்காக துஆ செய்தார்கள், நீங்கள் உண்மையை கூறினீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்பதாக. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களிடத்தில் கேட்டார்கள், சரி ஒரு நேரம் அல்லாஹு தஆலா உங்களுக்கு இந்த மார்க்கத்தை உயர்வுபடுத்தி இந்த மார்க்கத்தை பரப்பும் போது அப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதாக. அப்போது அந்த மக்கள் சொன்னார்கள், நிச்சயமாக நாங்கள் அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வோம், அந்த மார்க்கத்தினுடைய உதவியாளர்களாக ஆகிவிடுவோம் என்பதாக. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்காக மீண்டும் பிரார்த்தனை செய்து குர்ஆனுடைய வசனத்தையும் அவர்களுக்கு ஓதி காட்டுகின்றார்கள். நிச்சயமாக இந்த மார்க்கம் மிகைக்கும், நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட உண்மையான தூதர் என்பதாக. ஒரு சில கோத்திரத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பேரம் பேசினார்கள். எப்படி? சரி, உங்களை நாங்கள் நபியாக ஏற்றுக்கொண்டு உங்களை நாங்கள் அழைத்து செல்கிறோம், நீங்கள் கொண்டு வரக்கூடிய இந்த மார்க்கம் ஒரு புதிய மார்க்கம், இதன் மூலமாக முழு அரபு கோத்திரத்தையும் அரபு சமூகத்தையும் நாங்கள் எதிர்க்க வேண்டிய நிலை ஏற்படும், அவர்கள் எங்களை எதிர்ப்பார்கள், ஒதுக்குவார்கள், எங்கள் மீது போர் தொடுப்பார்கள், முற்றிலுமாக நாங்கள் அழிவதற்கு கூட ஒரு நிலைமை ஏற்படும். சரி, நாங்கள் உங்களை எடுத்துச் செல்கிறோம், உங்களுக்காக உதவி செய்கிறோம், உங்களை எதிர்ப்பவர்களை நாங்களும் எதிர்க்கிறோம், எங்களுடைய உயிர் பொருள் குடும்பத்தை பாதுகாப்பது போன்று நாங்களும் உங்களை பாதுகாக்கிறோம். ஒரு சமயம் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து நீங்கள் மிகைத்து விட்டால், மற்ற மக்கள் தோற்று விட்டார்கள் என்றால், அவர்கள் பலவீனப்பட்டு விட்டால், நீங்கள் மிகைத்து விட்ட போது அடுத்து உங்களுடைய மரணத்திற்கு பிறகு ஆட்சி எங்களுக்கு கிடைக்குமா? அயகூனு லனல் அம்ரு மின் பஅதிக, உங்களுடைய மார்க்கத்திற்காக நாங்கள் எல்லாம் செய்கிறோம், எங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டும்? உங்களுக்கு பிறகு ஆட்சி எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அல்லாஹ் அக்பர். இன்ஷா அல்லாஹ் படிப்பினர்களில் நாம் பல விஷயங்களை பார்க்கும் போது இதை பற்றியும் நாம் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? எப்போதுமே அழைப்பு பணி மிக தெளிவானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாருங்கள், அல்லாஹ்விற்காக வேண்டி மறுமைக்காக வேண்டி உதவ முடிந்தால் உதவுங்கள், என்னை அழைத்து செல்ல முடிந்தால் அழைத்து செல்லுங்கள், இல்லை ஆட்சிக்காக வேண்டி என்றால் அதற்கு நான் உறுதி கொடுக்க முடியாது. அல் அம்ரு இலல்லாஹ், ஆட்சி அல்லாஹ்வின் பக்கம் இருக்கிறது. யதஹு ஹைது யஷா, அல்லாஹ் யாருக்கு கொடுக்கின்றானோ, எங்கே அதற்கு உரிமை தருகிறானோ அங்கேதான் அது கிடைக்கும், அவர்களுக்கு தான் அது கிடைக்கும், ஆட்சிக்கு நான் உறுதி கொடுக்க முடியாது. நீங்கள் என்னை அழைத்து சென்றால் எனக்கு பிறகு ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதற்கு நான் உறுதி தர முடியாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தெளிவான நிலைப்பாட்டை மக்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள். அப்போது அந்த மக்கள் கூறினார்கள், அஃபனுஹதஃபு நுஹூரு நாலில் ஹுரூபி தூனக் ஃபஇதா அல்ஹரக்கல்லாஹ் கானல் அம்ரு லிகைரினா வலா ஹாஜத லனா பிஅம்ரி, நாங்கள் எங்களுடைய நெஞ்சுகளை எதிரிகளுக்கு முன்பதாக போர்களிலே வைக்க அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து விட்டால் ஆட்சி எங்களுக்கு கிடைக்காமல் வேறு மக்களுக்கு கிடைக்குமா? அப்படிப்பட்ட மார்க்கமே எங்களுக்கு தேவையில்லை என்பதாக இஸ்லாமை புறக்கணித்து சென்றார்கள். இதிலே யமனிலிருந்து வந்த மக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான பதில்களை சொன்னார்கள். இந்த விவரங்கள் இப்படி இருக்க மதினாவாசிகளின் பக்கம் போவோம். மதினாவாசிகள் ஆரம்பத்திலேயே அங்கு இரண்டு கோத்திரத்தார்களாக இருந்தார்கள், அவுஸ் என்றும் ஹஜ்ரஜ் என்றும். இந்த இரண்டு கோத்திரத்தார்களையும் சேர்த்து ஹஜ்ரஜ் என்ற பெயரும் சொல்லப்படும். ஆனால் விரிவாக பார்க்கும் பொழுது அங்கே அன்சாரிகள் என்று நாம் பிற்காலத்தில் அழைக்கிறோம் அல்லவா, அவர்கள் அவுஸ் ஹசரஜ் என்று இரண்டு குடும்பமாக இருந்தார்கள். அதுபோன்று மதினாவிலே யூதர்களும் வாழ்ந்து வந்தார்கள். பனு குறைவா, பனு நதீர், பனு கைனுகா, இது போன்ற யூத குடும்பத்தார்களும் வாழ்ந்து வந்தார்கள். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக சுவைத் இப்னு சாமித் என்ற மதினாவாசியை சந்திக்கின்றார்கள். அவருக்கு இஸ்லாமை பற்றி எடுத்து சொல்லும் பொழுது அவர் மறுப்பும் தெரிவிக்கவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழைப்பை விட்டு தூரமாகவும் இல்லை, கவனமாக காது கொடுத்து கேட்கின்றார். பின்பு அதை பற்றி சிந்தித்துக் கொண்டே செல்கிறார். மதினா சென்றதற்கு பிறகு அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கின்றார். அங்கு நடக்கக்கூடிய சில கலவரங்களிலே அவர் கொல்லப்படும் பொழுது ஷஹாதாவை கூறியவராகவே இறந்தார் என்று மதினாவாசிகள் சாட்சி சொல்கின்றார்கள். அதற்கடுத்து இந்த அவுஸ் கிளையார்களிலே அப்துல் அஷ்ஹல் என்ற குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கும் ஹஜ்ரஜுகளுக்கும் இடையிலே அவ்வப்போது பிரச்சனை ஏற்படும். அப்போது இந்த ஹஜ்ஜுக்கு வந்த சம்பவத்தை ஒரு வாய்ப்பாக கருதி கொண்டு அப்துல் அஷ்ஹல் குடும்பத்தார்கள் குறைஷிகளிடத்திலே ஒரு சமாதான ஒப்பந்தத்தை பேசிக் கொள்ளலாம் என்று நினைத்திருந்தார்கள். அதாவது ஹஜ்ரத் கிளையார்கள் எங்களுக்கு எதிராக போர் தொடுக்கும் போது நீங்கள் எங்களுக்கு உதவிக்காக வர வேண்டும் என்று குறைஷிகளுக்கு அழைப்பு கொடுப்பதற்காக அப்துல் அஷ்ஹல் குடும்பத்தார்கள் வந்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களை அந்த ஹஜ்ஜுடைய கூடாரங்களில் பலவாறாக பிரித்து அனுப்பியிருப்பதால் யார் எந்தெந்த நோக்கங்களுக்காக வந்திருக்கிறார்கள், யாருடைய உள்ளங்கள் எப்படி இருக்கிறது என்ற செய்திகளை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். உடனடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி தெரிந்த உடனேயே அந்த அப்துல் அஷ்ஹர் குடும்பத்தார்களுக்கு செல்கின்றார்கள். அப்போது கேட்கின்றார்கள், அப்துல் அஷ்ஹர் குடும்பத்தார்களே, நீங்கள் எந்த நோக்கத்திற்காக வந்திருக்கிறீர்களோ அதைவிட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி கூறி பேச்சை ஆரம்பித்தவுடனே எல்லோரும் எங்களுக்கு உங்களுடைய நோக்கத்தை சொல்லுங்கள், நீங்கள் எதை எங்களுக்கு சொல்லப் போகிறீர்களோ சொல்லுங்கள் என்று கூறியவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதி காட்டுகின்றார்கள். தங்களுடைய தூதுத்துவ பிரச்சாரத்தை எடுத்து சொல்கின்றார்கள். அப்போது அபுல் ஹைசல் என்பவரை தவிர மற்ற எல்லோரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேச்சை கவனமாக கேட்கின்றார்கள். அதில் குறிப்பாக இயாஸ் இப்னு முஆத் என்ற சிறு வயதுடையவர், அங்கு பல மூத்த வயதுடையவர்களும் இருக்கிறார்கள், ஆனால் சிறு வயதுடைய இயாஸ் இப்னு முஆத் தங்களுடைய கோத்திரத்தார்கள் அப்துல் அஷ்ஹல் குடும்பத்தார்களை நோக்கி கூறுகின்றார், எனது குடும்பத்தார்களே, இதோ சொல்ல இந்த மனிதர் சொல்லக்கூடிய வழி நமக்கு மிக ஏற்றமான வழி, இதை நாம் ஏற்றுக்கொள்வோம். நாம் எந்த ஒரு நோக்கத்திற்காக வந்திருக்கிறோமோ அதைவிட சிறந்த நோக்கத்தை இவர் நமக்கு முன்வைக்கிறார், இதை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சிறிய வயதுடைய, அதாவது ஒரு பாலிகாகி அவர்களுக்கு ஒரு 14-15 வயதுதான் இருக்கும், அந்த வயதுடைய வாலிபர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழைப்பை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார். ஆனால் அந்த சமயத்திலே அவர்களிலே மூத்தவராக இருந்த அபுல் ஹைசர் என்பவர் அவரை அதட்டியவுடனே அவர் தனது பேச்சை நிறுத்திக் கொண்டார். இறுதியாக இவர் மதினா சென்றதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பிரச்சாரத்திலே பயன்படுத்தினார்கள் அல்லவா, அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த வாசகங்களை இந்த சிறுவர் மரணம் செய்து கொண்டார். மதினாவிற்கு செல்லும் பொழுதும் சென்றதற்கு பிறகும் இவர் இந்த வாசகங்களையே பயன்படுத்திக் கொண்டிருந்தார். பிறகு ஏதோ ஒரு சில காரணங்களால் இந்த சிறு வயதிலேயே இவர் மரணத்தை அடைந்தார். மரணத்தை அடையும் பொழுதும் இந்த தஸ்பீஹ்களை அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். இதிலிருந்து இவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவராகவே மரணித்தார் என்று தெரிகிறது. சரி, இப்படி 10வது ஆண்டுடைய ஹஜ்ஜு காலங்கள் முடிவடைகின்றன. 10வது ஆண்டுடைய 3 மாத ஹஜ்ஜு காலங்கள் முடிவடைகின்றன. ஏனைய கூட்டத்தார்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பு அல்லது சிலரிடமிருந்து ஒரு சுலபம், அதாவது இலகுவான மறுப்பு, சிலர் மறுக்காமல் அமைதியாக சென்று விடுகின்றார்கள். மதினாவாசிகள் மற்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழைப்பை விரும்பினார்கள், கேட்டார்கள், காது கொடுத்து கேட்டார்கள். அடுத்து 11வது ஆண்டு ஆரம்பமாகிறது. 11வது ஹஜ்ஜுடைய காலம் ஆரம்பமாகிறது. அப்போது ஹஜ்ரஜ் குடும்பத்தார்களை சேர்ந்த 6 மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கின்றார்கள். இந்த 6 மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் கடைசி வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக தேர்ந்தெடுத்தான். மதினாவாசிகள் அடுத்து அடுத்து வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்கும் இஸ்லாம் மதீனாவிலே பரவுவதற்கும் இந்த 6 மக்கள் காரணமாக இருந்தார்கள். இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அகபா என்ற அந்த கல்லறியும் இடத்திற்கு அருகிலே சந்திக்கின்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை ஓதி காண்பிக்கின்றார்கள். தங்களுடைய தூதுத்துவ பிரச்சாரத்தை எப்போதும் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை எல்லாம் தௌஹீதுடைய வார்த்தைகளை எடுத்து சொல்கின்றார்கள். அந்த ஆறு மக்களும் அல்ஹம்துலில்லாஹ் உடனடியாக இஸ்லாமை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றார்கள். இதுல ஒரு சிலர் ஏற்கனவே 10வது ஆண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தவர்கள், மீதம் உண்டான 4 பேர் புதிதாக வந்திருந்தவர்கள். இவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக அமைந்தது என்ன? மதினாவிலே ஹஜ்ரத் கூத்தர்தார்களுக்கும் யூதர்களுக்கும் இடையே அவ்வப்போது சண்டைகள் பிரச்சனைகள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். அந்த நேரத்திலே யூதர்கள் ஹஜ்ரத் கூத்தர்தார்களை பார்த்து சொல்வார்கள், ஒரு காலம் வரப்போகிறது, ஒரு நபி வரப்போகிறார், இறுதி நபி, அவர் வந்தவுடனே நாங்கள் அவருடன் சேர்ந்து கொள்வோம், அவரை பின்பற்றுவோம், பிறகு உங்களை ஆதி சமூது கூட்டத்தார்கள் கொல்லப்பட்டது போன்று உங்களை நாங்கள் கொலை செய்வோம். ஏனென்றால் யூதர்கள் வேதமுடையவர்கள், இறை தூதை பின்பற்றி வரக்கூடியவர்கள், அவுஸ் ஹஜ்ரஜ் இனத்தவர்கள், சிலை வணங்கக்கூடியவர்கள். எனவே இந்த யூத குடும்பத்தைச் சேர்ந்த பனு குரேதா வாசிகள், பனு நதிர் வாசிகள் அவுஸ் ஹஜ்ரத் கோத்திரத்தார்களை பார்த்து இப்படி சொல்வார்கள், நாங்கள் உங்களை கொலை செய்வோம், கடைசி நபியுடனே சேர்ந்து அவரை நாங்கள் பின்பற்றுவோம், நீங்கள் மிகைக்கப்படுவீர்கள், உங்கள் மீது நாங்கள் ஆட்சி செய்வோம் என்பதாக. இப்போது இந்த ஆறு மக்களும் இந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்டு வைத்திருந்ததால் இதுதான் இவர்தான் கடைசி நபி என்பதாக புரிந்து கொண்டார்கள். தங்களுக்கு மத்தியில் பேசினார்கள், யூதர்கள் முந்திக் கொண்டு இஸ்லாமை ஏற்று இவர்களுடைய தோழர்களாக ஆகுவதற்கு முன் நாங்கள் இவருடைய தோழர்களாக மாறிவிடுவோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பைஅத் செய்து கொண்டார்கள். அவர்களுடைய இந்த இஸ்லாமிய அழைப்பு பணியை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நேரத்திலே ஹஜ்ரஜ் குடும்பத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சில பேச்சுவார்த்தைகளை பேசுகின்றார்கள். என்னவென்றால், யா ரசூலல்லாஹ், இன்னா கத் தரக்னா கௌமனா வலா கௌம பைனஹும் மின் அல் அதாவத்தி வஷர்ரி மா பைனஹும் ஃபஅஸல்லாஹு அன் யஜ்மஅஹும் அல்லாஹ் பிக فَسَنَقْدِمُ عَلَيْهِمْ فَنَدْعُوهُمْ إِلَى أَمْرِكَ وَنَعْرِضُ عَلَيْهِمُ الَّذِي أَجَبْنَاكَ إِلَيْهِ مِنْ هَذَا الدِّينِ فَإِنْ يَجْمَعْهُمُ اللَّهُ عَلَيْكَ فَلَا رَجُلٌ أَعَزَّ مِنْكَ. يَا رَسُولَ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ நாங்கள் எங்களுக்கு பின்பு எங்களுடைய சமூகத்தவர்கள் பலரை விட்டு வந்திருக்கிறோம். அவர்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே தொடர்ந்து சண்டை சச்சரவு இருக்கிறது. இந்த அவுஸ் ஹஜ்ரத் கோத்திரத்தார்கள் மூதாதையர்களை எடுத்து பார்க்கும் பொழுது ஒரே தந்தையிலிருந்து பிரிந்த இரண்டு குடும்பத்தவர்கள். இருந்தாலும் இருவர்களுக்கும் இடையில எப்போதும் அடிதடி சண்டை, தகராறுகள், வெட்டு குத்து, கொலை, சில சமயங்களிலே பல உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றன. சில அற்பமான காரணங்களுக்காக இருவரும் அண்ணன் தம்பியினுடைய பிள்ளைகளிலிருந்து உருவானவர்கள். ஒரு தகப்பனிலிருந்து ஆரம்பித்து அவ்வப்போது இவர்களிடத்திலே ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளால் கொலை கொள்ளை வரை சென்றுவிடும். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் எங்களது சமூகத்தவர்களை விட்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே சண்டை சச்சரவு ஒரு பிரச்சனை இருக்கிறது. உங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் இதை அவர்களுக்கு எடுத்துச் சொல்கிறோம். அவர்களும் இதை ஏற்றுக்கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஒரே மார்க்கத்தை நாங்கள் எல்லோரும் பின்பற்றுவதால் மீண்டும் நாங்கள் சகோதரத்துவத்தை பேணக்கூடிய நல்ல மக்களாக மாறிவிடுவோம். எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், கொலை கொள்ளைகள் தீர்ந்துவிடும். உங்களை கொண்டு அல்லாஹு தஆலா எங்களை மீண்டும் ஒரு அணியிலே ஒன்று சேர்த்தால் உங்களை மதிப்பது போன்று நாங்கள் வேறு யாரையும் மதிக்க மாட்டோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தங்களுடைய மிக ஆறுதலான வார்த்தையை சொல்லிவிட்டு புறப்படுகின்றார்கள். மதினாவிற்கு வந்த உடனேயே இந்த ஆறு மக்களும் அழைப்பை ஆரம்பித்து விடுகின்றார்கள். அகபாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தது, தங்களுக்கு மத்தியில் நடந்த உரையாடல்களை சொன்ன உடனே ஒவ்வொரு வீட்டிலும் இதை பற்றியே பேச்சு ஆரம்பமாகிவிட்டது. ஒவ்வொரு குடும்பத்தார்களிடத்திலும் அவ்வப்போது அவர்கள் சபைகளிலே அமரும் பொழுது அங்கு அவர்கள் கேட்டு வந்த விஷயங்களை பரிமாறிக்கொள்வது, இதன் மூலமாக மதினாவுடைய வீடுகளிலே, பெரும்பான்மையான வீடுகளிலே இஸ்லாமை பற்றி உண்டான அறிமுகம் அங்கே சென்று விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த ஆண்டு 12வது ஆண்டு ஹஜ்ஜுக்காக வேண்டி காலங்களிலே மீண்டும் அழைப்பு பணியை ஆரம்பிக்கின்றார்கள். இப்போது அன்சாரிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உடன்படிக்கை செய்து கொடுப்பதற்காக வருகின்றார்கள். இப்போது எத்தனை பேர் என்று சொன்னால் 12 பேர் வருகிறார்கள். எத்தனை பேர்? 12 பேர்கள் வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இதே அக்கபாவுடைய இடத்திலே இந்த 12 மக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பைஆ செஞ்சு கொடுக்கின்றார்கள். இஸ்லாமிய வாக்கு பிரமாணத்தை ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வார்த்தையை கொடுத்து இந்த 12 மக்களுக்கும் இஸ்லாமை அறிமுகப்படுத்தினார்கள் என்றால், தஆலூ பாயுஊனி அலா அல்லா துஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ வலா தஸ்ரிகு வலா தஸ்னு வலா தக்துலு அவுலாதகும் வலா தஅது பிபுஹ்தான் தஃப்தரூனஹு பைன ஐதீகும் வ அர்ஜுலிகும் வலா தஅஸூனி ஃபி மஅரூஃப் فَمَنْ وَفَى مِنْكُمْ فَأَجْرُهُ عَلَى اللَّهِ وَمَنْ أَصَابَ شَيْئًا فَسَتَرَهُ اللَّهُ فَأَمْرُهُ إِلَى اللَّهِ إِنْ شَاءَ عَاقَبَهُ وَإِنْ شَاءَ عَفَا عَنْهُ. இந்த விஷயத்தை சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 12 நபர்களிடத்திலும் வாக்கு பிரமாணம் சத்திய ஒப்பந்தத்தை வாங்குகின்றார்கள். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், மக்களே என்னிடம் வாருங்கள், எனக்கு நீங்கள் ஒப்பந்தம் செய்து கொடுங்கள், வாக்கு பிரமாணம் கொடுங்கள். என்னென்ன விஷயங்களுக்கு? அல்லாஹுவிற்கு நீங்கள் யாரையும் சமமாக்க கூடாது, அல்லாஹ்விற்கு சமமாக நீங்கள் யாரையும் எதையும் வணங்கக்கூடாது, நீங்கள் திருடக்கூடாது, நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு பணியை பாருங்கள். எப்படி தௌஹீதிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களோ, அதே நேரத்திலே சமூக தீமைகளை களைவதிலே, சமூக ஒழுங்கினங்களை களைவதிலே, சமூகத்தை ஒழுக்கத்தின் மீது நிறுத்துவதிலே தனி கவனம் செலுத்துகின்றார்கள். அல்லாஹ்விற்கு எதையும் இணை வைக்கக் கூடாது என்று கூறியதற்கு பிறகு என்ன சொல்கிறார்கள்? நீங்கள் திருடக்கூடாது. அடுத்து என்ன சொல்கிறார்கள்? நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது. அல்லாஹு, நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது. முஸ்லிம் சமுதாயமே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மிகப்பெரிய உயர்ந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான். நம்முடைய கற்பை, நம்முடைய ஒழுக்கத்தை, நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய மார்க்கம் இந்த மார்க்கம். ஒருவருடைய கண்ணியத்திற்கு, ஒருவர் சமூகத்தினுடைய கண்ணியத்திற்கு, சமூகத்தினுடைய ஒழுக்கத்திற்கு, சமூகத்தினுடைய உயர்ந்த பண்பிற்கு, உயர்ந்த பெயருக்கு இழுக்கு தரக்கூடிய இந்த விபச்சாரத்திற்கு அருகில் சென்று மனிதனை இட்டுச் செல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் இந்த மார்க்கம் ஹராமாக்கி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜினாவை மட்டும் ஹராமாக்கவில்லை, ஜினாவிற்கு வழியாக இருக்கக்கூடிய எல்லா வழிமுறைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கின்றார்கள். அந்நிய பெண்களிடத்திலே பர்தா இன்றி பேசுவது, அவர்களிடத்திலே தனித்திருப்பது, மகரம் அல்லாத துணையுடனே ஒரு அந்நிய பெண் பயணம் செய்வது, ஆண்கள் பெண்கள் அல்லாஹு விதித்திருக்கக்கூடிய அந்த வரைமுறையின்றி அவர்கள் கலந்து உறவாடுவது, ஒரு இடத்திலே ஒன்று சேர்வது, இப்படி என்னென்ன ஒழுங்கினங்கள் இருக்கின்றனவோ அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்திற்கு தடை செய்திருக்கிறான். அறியாமை காலத்தில் எப்படி நீங்கள் ஒழுக்கமற்று வெளியிலே சுற்றித் திரிந்தீர்களோ அப்படி நீங்கள் சுற்றித் திரியாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வன்மையாக குர்ஆனிலே கண்டிக்கின்றான். ஆகவே அன்பிற்குரிய என்னுடைய சகோதர சகோதரிகளே, இது விஷயத்திலே கூடுதல் கவனம் செலுத்துங்கள். இந்த சமுதாயத்தினுடைய அடிப்படை அஸ்திவாரமே தகர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த தவறான பண்பாடுகளால், கலாச்சாரங்களால். ஏற்கனவே நாம் நம்முடைய முந்தைய உரைகளிலும் பல சமயங்களிலும் நாம் இதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறோம். யாரும் இதை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். தங்களுடைய வயது வந்த பெண்கள், தங்களுடைய வயது வந்த வாலிப ஆண் பிள்ளைகளுக்கும் இறை எச்சத்தை கொடுங்கள். அல்லாஹுவை கொண்டு அவர்களை அச்சுறுத்துங்கள், நரகத்தை கொண்டு அவர்களை அச்சுறுத்துங்கள். நீங்கள் உங்களை கொண்டு மிரட்டி அவர்களை நேர்வழிக்கு கொண்டு வந்துவிட முடியாது. இந்த உலகத்திலே தவறு செய்தால் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே பிடிக்கப்படுவோம், தண்டிக்கப்படுவோம் என்று மறுமையை கொண்டு அச்சுறுத்துங்கள். மறுமையுடைய அச்சத்தை கொண்டு வாருங்கள். அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். தனிமையிலே அவர்களை அமர்த்தி, நாம் முஸ்லிம்கள், நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும், மறுமைக்கு அஞ்ச வேண்டும், ஒரு பெண்ணுக்குண்டான ஒழுக்கம் இது, ஒரு ஆணுக்குண்டான ஒழுக்கம் இது, ஒரு ஆண் ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே பேசக்கூடாது, ஒரு அந்நிய பெண் ஒரு அந்நிய ஆரிடத்தில் பேசக்கூடாது. இப்படிப்பட்ட ஒழுக்கங்களை எல்லாம் அவர்களுக்கு தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தை கூறி கற்றுக் கொடுங்கள். இப்படி நீங்கள் கற்றுக் கொடுக்க தவறினால், சுதந்திரம் என்ற பெயரில் நீங்கள் அவர்களை விட்டுவிட்டால், அன்பிற்குரியவர்களே, இது நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரம் அல்ல. அவர்களை நீங்கள் நரகத்திற்கு கொண்டு செல்வதற்காக அல்லது நரக படுகொலையிலே அவர்களை தள்ளுவதற்காக நீங்கள் வழியை அவர்களுக்கு இலகுவாக்கி தருகிறீர்கள். யார் தங்களுடைய பிள்ளைகளை கண்டிப்பதை தவிர்க்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை நரகத்தில் கொண்டு போய் தள்ளுவதற்கு வழி அமைத்துக் கொடுக்கின்றார்கள். ஆகவே கூடுதல் கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய பார்வையிலே யாராவது ஒரு குடும்பத்திலே இப்படி தவறான முறையிலே ஒரு காரியம் நடக்கிறது என்று சொன்னால், அதை அந்த குடும்பத்தார்களுக்கு எடுத்துரைப்பதிலே, அவர்களுடைய கவனத்துக்கு அழகிய முறையிலே கொண்டு செல்வதிலே நீங்கள் அலட்சிய போக்கை கையாளாதீர்கள். அவர்களது குடும்பத்திற்கு ஏற்கக்கூடிய அந்த நிலைமை ஒரு கால அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த தவறை நீங்கள் கண்டிக்காமல் இருந்தால் அது உங்களுடைய வீட்டுக்கும் உங்களுடைய வீட்டையும் பாதிப்பதற்கு வெகு தூரம் அல்ல. ஆகவே இந்த விஷயத்திலே கூடுதல் கவனம் செலுத்துங்கள். அல்லாஹ் உதவி செய்வானாக. அடுத்து வலா தஸ்னு, விபச்சாரம் செய்யாதீர்கள். வலா தக்துலு அவுலாதக்கும், உங்களுடைய பிள்ளைகளை கொல்லாதீர்கள். இன்ஷால்லா இதனுடைய விவரங்களை எல்லாம் நாம் பாடங்கள் படிப்பினர்களிலே பார்ப்போம். நேரம் குறைவாக இருப்பதால் தொடர்ந்து சென்று கொண்டிருப்போம் இன்ஷால்லா. வலா தூன பிபுஹ்சானின் தஃப்தரூனஹு பைன ஐதீக்கும் வஅர்ஜுலிக்கும், நீங்கள் உங்களுக்கு முன்பு யாரையும் படி சுமத்தாதீர்கள், இட்டுக்கட்டாதீர்கள், யாரின் மீதும் பழி போடாதீர்கள். நன்மையான விஷயத்தை நான் ஏவும் போது எனக்கு மாறு செய்யாதீர்கள். யார் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்றாரோ அவருடைய கூலி அல்லாஹ்வின் மீது கடமையாகிவிட்டது. யார் இந்த தவறுகளிலே குற்றங்களிலே ஏதாவது ஒன்றை செய்துவிட்டால், அல்லாஹ் அந்த குற்றத்தை மன்னித்து விட்டால், மறைத்து விட்டால், அவருக்கும் அல்லாஹ்விற்கும் இடையில் உண்டான விஷயம் அது. அல்லாஹ் நாடினால் மறுமையில் தண்டனை கொடுப்பான், அல்லாஹ் நாடினால் தண்டனை கொடுக்காமல் மறுமையிலும் மன்னித்து விடலாம். மிக தெளிவான விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்தவர்களுக்கு சொல்லுகின்றார்கள். முதலாவது இணை வைக்கக்கூடாது, இரண்டாவது திருடக்கூடாது, மூன்றாவது ஜினா விபச்சாரம் செய்யக்கூடாது, நான்காவது பிள்ளைகளை கொல்லக்கூடாது, படி சுமத்தக்கூடாது, நல்ல விஷயங்களிலே நீங்கள் எனக்கு மாறு செய்யக்கூடாது. யார் இதை நிறைவேற்றுகின்றார்களோ அவர்களுடைய கூலி அல்லாஹ்வின் மீது கடமையாகிவிட்டது. யார் ஏதாவது ஒரு குற்றத்தை செய்து அல்லாஹ் அதை மறைத்து விட்டால் அது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உண்டான உறவு. அல்லாஹ் நாடினால் மறுமையிலே தண்டனை கொடுக்கலாம், அல்லாஹ் நாடினால் தண்டனையின்றியும் மன்னிக்கலாம். இந்த விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 12 தோழர்களிடத்தில் ஒப்பந்தம் வாங்கிக் கொள்கின்றார்கள். பிறகு முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக பிடித்தமான தோழர்கள், ஆரம்பமாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட தோழர்களிலே ஒருவர், குர்ஆனை அதிகமாக கற்றுத்தேர்ந்த நபி தோழர்களில் இவரும் ஒருவர். அதுவரை இறங்கியிருந்த வசனங்களை எல்லாம் மனப்பாடம் செய்திருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்தார்கள். ஆரம்பத்திலே இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். இவர்கள் மிகப்பெரிய செல்வ குடும்பத்திலே பிறந்தவர்கள், வசதியிலே வாழ்ந்தவர்கள். இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக வேண்டி இவர்களது தாய் இவரை தொந்தரவுபடுத்தி கட்டி அடித்து வீட்டிலே அடித்து கட்டிவிட்டார்கள். பிறகு ஒரு சபையும் சந்தர்ப்பம் கிடைத்த போது அங்கிருந்து தப்பித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடத்தில் வந்து சேர்ந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு தன்னுடைய அந்த ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் முதலை தள்ளிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனேயே ஏனைய முஸ்லிம்களை போன்று கஷ்டத்தையும் சிரமத்தையும் பசியையும் துன்பத்தையும் சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்அபை அழைத்து, நீங்கள் இவரை கூட்டி அனுப்பி இவர்களை இவரை எடுத்துச் செல்லுங்கள், இவர் உங்களுக்கு குர்ஆனையும் மார்க்கத்தையும் கற்றுக் கொடுப்பார் என்று அந்த 12 தோழர்களுடைய கையிலே முஸ்அப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கொடுக்கின்றார்கள். அல்லாஹு அக்பர். முதன் முதலாக இஸ்லாமை பரப்புவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நெருக்கமான தோழர்களிலே முஸ்அபை அனுப்புகின்றார்கள். சொல்லப்போனால் மக்காவை ஒரு நாடாகவும் மதினாவை ஒரு நாடாகவும் எடுத்துக்கொண்டால், அடுத்த நாட்டிற்கு அழைப்பு பணி செய்வதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பக்கூடிய முதல் இஸ்லாமிய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் தூதர் முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு. இவர்கள் உஹத் போரிலே கொல்லப்படுகின்றார்கள். பிறகு மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு மதீனா வாசிகளிலே மிக கண்ணியத்துடன் தங்கிக்குரிய அஸ்அத் இப்னு ஸுராரா அவர்களும் இந்த 12 பேர்களிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்களுடனே தங்கிக் கொண்டு அழைப்பு பணியை செய்கிறார்கள். எப்படி அனுப்பிப்படையை செய்கிறார்கள்? அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு குர்ஆனை எளிதாக்கி கொடுத்திருந்தால், குர்ஆனை மரணம் செய்து கொடுத்திருந்தால், அந்த அரபு மக்களும் அரபியை நல்ல முறையில் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள். என்ன செய்வார்கள்? அஸ்அத் இப்னு ஸுராரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும், முஸா இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் எங்காவது வாலிபர்கள் அல்லது சிறுவர்கள் இப்படி தனிப்பட்ட முறையில் கூடியிருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டால், அங்கே சென்று அவர்களை உட்கார வைத்து, நாங்கள் உங்களுக்கு சில விஷயங்களை ஓதி காட்டட்டுமா, உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி காட்டட்டுமா என்று குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டுவார்கள். வேற எதுவும் நீண்ட பயான்களோ நீண்ட விரிவுரைகளோ செய்ய மாட்டார்கள். குர்ஆனுடைய வசனங்களை, தௌஹீது சம்பந்தப்பட்ட ஒழுக்கங்கள் சம்பந்தப்பட்ட மறுமை சம்பந்தப்பட்ட வசனங்களை எடுத்து ஓதுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அந்த குர்ஆனுடைய வசனங்கள் கேட்கக்கூடியவருடைய உள்ளத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தும். உடனடியாக அவர்கள் இஸ்லாமிற்கு வந்து விடுவார்கள். இப்படி எந்த அளவிற்கு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டதென்றால், அன்சா அந்த மதினாவாசிகளுடைய பெரிய பெரிய கோத்திர தலைவர்கள் எல்லாம் முஸா இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அழைப்பு பணிக்கு சாய்ந்து விட்டார்கள். சில சமயங்களிலே சில தலைவர்கள் முசாப் இது போன்று சில இடங்களிலே, தோட்டங்களிலே, மக்கள் சந்திக்கக்கூடிய இடங்களிலே அமர்ந்து கொண்டு மக்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றார், மக்களை மதமாற்றுகிறார் என்று தெரியும் பொழுது சில தலைவர்கள் அவர்களை கொல்லுவதற்காக, அடிப்பதற்காக வருகிறார்கள். அப்போது முசாப் உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த பேச்சு நயத்தை பாருங்கள். தங்களை கொல்லுவதற்காக வருகிறார்கள், தங்களை அடிப்பதற்காக வருகிறார்கள். அந்த நேரத்தில் முசாப் உமைர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், நீங்கள் மிகப்பெரிய சிறந்த அறிவாளி அல்லவா, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கேட்கலாம் அல்லவா, நான் சொல்வது சரி என்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லவா, அல்லது நாங்கள் சொல்வது தவறு என்று சொன்னால் நாங்கள் அதை பிரச்சாரம் செய்வதை நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம், நீங்கள் அதை கேட்கலாம் அல்லவா என்றுதான் பேச்சு ஆரம்பிப்பார்கள். சரி, என்னதான் சொல்கிறாய், சொல் என்று சொல்லிய உடனே நீங்கள் அமருங்கள் என்று சொல்வார்கள். அமர்ந்த உடனே குர்ஆனுடைய வசனங்களை இவர்கள் ஓத ஓத அந்த குர்ஆனுடைய வசனங்கள் அவருடைய உள்ளங்களை கவர்ந்துவிடும். அடுத்து கேட்பார்கள், இப்போது நீங்கள் சொல்வீர்கள் அல்லவா, இந்த மார்க்கத்தை நான் ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? எப்படி சொல்வார்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்ல மாட்டார்கள். இந்த மார்க்கத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருக்கு நீங்கள் என்ன சொல்வீர்கள், அவர் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக முசாபின் உமேர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அவர் குளித்துக் கொள்ள வேண்டும், அதற்கு பிறகு ஷஹாதாவை சொல்ல வேண்டும். சென்று விடுவார்கள். சிறிது நேரத்தில் பார்த்தா குளித்து விட்டு வருவார்கள், எனக்கு ஷஹாதா சொல்லிக் கொடுங்கள் என்பதாக. சுப்ஹானல்லாஹ், இப்படி பெரிய பெரிய அவுஸ் ஹஜ்ரஜை சேர்ந்த கோத்திரத்தாருடைய தலைவர்களுக்கெல்லாம் முசாபின் உமேர் ரழியல்லாஹு அன்ஹு ஷஹாதாவை சொல்லிக் கொடுத்தார்கள். எப்போது தலைவர்கள் இஸ்லாமை ஏற்றார்களோ அவர்களை தொடர்ந்து அந்தந்த குடும்பத்தவர்களும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படியாக அல்ஹம்துலில்லாஹ் மதினாவிலே எல்லா வீடுகளிலும், ஏற்கனவே உள்ள பயணங்களிலே எல்லா வீடுகளுக்கும் இஸ்லாமிய செய்தி போய் சென்று சேர்ந்திருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உண்டான பேச்சு, முஹம்மது என்று ஒருவர் அனுப்பப்பட்டிருக்கிறார், அவர் என்னென்ன விஷயங்களை சொல்கிறார் என்ற செய்தி போய் சென்றிருந்தது. இப்போது ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு 5 அல்லது 10 20 பேர் இருந்தார், அதில் சமபகுதியோ அல்லது அதில் 1 2 3 மக்களோ இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை, ஒவ்வொரு வீட்டிலும் அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லிம்கள் இருந்தார்கள். அடுத்து 13வது ஆண்டுடைய ஹஜ் காலம் ஆரம்பமாகிறது. அப்போது முசாப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அன்சாரிடத்தில் ஆலோசனை செய்தார்கள். இப்படி அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமிய அழைப்பு பணி வெற்றி கண்ட நற்செய்தியை நான் என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நம்முடைய காலத்தை போன்று அந்த காலத்திலே செய்தி தொடர்புகளில் உடனடியாக அவ்வப்போது செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்கு தொடர் ஏதாவது ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு மாதமும் செய்திகளை மக்காவிற்கு சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் குறைஷிகளுடைய வன்முறை மதினாவிற்கு வந்துவிடும். ஆகவே இந்த செய்தியை மதினாவை விட்டு பரவாமல் ரகசியமாகவே அழைப்பு பணியை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த இஸ்லாம் மக்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதை வெளிப்படுத்தவில்லை, பகிரங்கப்படுத்தவில்லை. ஆகவே இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்று முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு ஆசைப்பட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அவர்களுடைய ஆசைக்கு ஏற்ப மதினாவாசிகளில் ஒரு பெரிய கூட்டத்தார்களும் அவர்களுடைய அந்த ஆண்டு ஹஜ்ஜுக்காக புறப்பட்டார்கள். எப்போதும் மதினாவிற்கு செல்லக்கூடிய, மதினாவிலிருந்து ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்களுடனே இவர்களும் இணைந்து கொள்கிறார்கள். எப்படி மதினாவிலிருந்து கூட்டம் ஹஜ்ஜுக்கு புறப்படுகிறது, அப்படி புறப்படும் போது ஒரு பெரிய கூட்டம் பழைய தங்களுடைய மதத்திலேயே இருக்கின்றார்கள், ஷிர்கிலே இருக்கின்றார்கள், அவர்களுடனே இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட இந்த மக்களும் அவருடைய குடும்பத்தார்கள் தனித்து செல்ல முடியாது, நீங்கள் ஏன் தனித்து செல்கிறீர்கள் என்ற பிரச்சனைகள் ஏற்படும். ஆகவே அந்த கூட்டத்துடனேயே இவர்களும் சேர்ந்து கொள்கிறார்கள். இணை வைக்கக்கூடிய அந்த நிலைமையில் இருந்த மக்களுக்கு தங்களுடைய குடும்பத்தார்களில் இன்னவர் இன்னவரெல்லாம் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் என்ற விவரங்கள் எதுவுமே தெரியாது. இப்படி ஹஜ்ஜுடைய பயணம் தொடர்கிறது. இப்படி தொடரும் பொழுது இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு செல்கிறார்கள் அல்லவா, அல்லாஹ் அக்பர், சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த தோழர்கள் அந்த பயணத்திலே தொடர்ந்து அவ்வப்போது குழுக்களாக தனித்தனி குழுக்களாக சந்தித்து தங்களுடைய உள்ளத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள அன்பை பரிமாறிக்கொள்கின்றார்கள். எப்படி பேசிக்கொள்கின்றார்கள்? மதா யத்ருகூன ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதூஃப் வயத்ரது ஃபீ ஜபால் மக்கத் வயகாஃப். தங்களுக்குள்ளே பேசிக்கொள்கிறார்கள். உண்மையிலேயே அன்சாரிகள் எப்படி செல்கிறார்கள்? ஏதோ ஒரு எண்ணம் அவர்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அதை யாரும் என்ன எண்ணம் என்று உறுதிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை, தெளிவுபடுத்த முடியவில்லை. அன்சாரிகள் எல்லோரும் தங்களுக்கு மத்தியிலே குழுக்களாக எப்படி பேசுகிறார்கள் என்றால், எதுவரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலே நாம் விட்டு வைத்திருப்பது? குறைஷிகள் அவரை அடிக்கிறார்கள், குறைஷிகள் அவரை ஏசுகிறார்கள், மக்காவிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரட்டப்படுகிறார்கள், ஒதுங்க இடமின்றி திகைத்து அங்குமிங்குமாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் மதினாவிலே நமது குடும்பத்தார்களுடன் நிம்மதியாக இருக்கிறோம். எதுவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் இப்படி விட்டு வைப்பது? சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். அன்சாரிகளுடைய எல்லோருடைய பேச்சும் இதுவாகவே இருக்கிறது. இலா மதானத்துருக்கு ரசூலுல்லாஹ், எதுவரை நாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலே விட்டு வைத்திருப்பது? இவ்வளவு பெரிய சிரமங்களையும் துன்பங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் எவ்வளவு காலத்திற்கு தாங்க வேண்டும் என்பதாக பேசிக் கொள்கிறார்கள். எல்லோருடைய கருத்து என்ன? இதன் மூலமாக ஒரு நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் நமது குடும்பத்தார்களுடனே அழைத்து கொண்டு வந்து விட வேண்டும், அவர்களை இனி மக்காவிலே கஷ்டப்படக்கூடிய நிலையிலே நாம் அவர்களை விட்டுவிடக்கூடாது என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாகவும் இருந்தது. அதை வெளிப்படுத்தும் விதமாகவே எல்லா அன்சாரிகளும் இப்படி பேசிக் கொண்டார்கள். எதுவரை நாம் அல்லாஹுடைய தூதரை விட்டு வைப்பது? அவர்கள் கஷ்டப்படுகிறார்களே, சிரமப்படுகிறார்களே, துன்பப்படுகிறார்களே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தங்களுக்குள்ள அன்பை பாசத்தை வெளிப்படுத்திக் கொண்டே அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்று முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடனே ஏற்கனவே இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட 12 அன்சாரிகளும் மற்றும் பலரும் தங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி தெரிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? சரி, குறைஷ் இவ்வளவு பெரிய கூட்டமாக நாம் சந்தித்து பேசினால் நிச்சயமாக அந்த செய்தி குறைஷிகளுக்கு தெரிந்துவிடும், அது பெரிய பிரச்சனையை உருவாக்கிவிடும். ஆகவே தனிப்பட்ட ஒரு இடத்திலே ரகசியமாக மறைமுகமாக நாம் சந்திக்கலாம் என்று பேசுகின்றார்கள். அந்த அடிப்படையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய காலம் முடிந்து மினாவிலே தங்கியிருக்கும் போது 2வது நாள் இரவனுடைய 3வது பகுதியிலே நாம் அகபாவிற்கு பக்கத்திலே சந்திக்கலாம் என்று தூது அனுப்புகின்றார்கள். அதுபோன்று எல்லா அன்சாரிகளும் அங்கே சந்திப்பதற்காக தயாராகிறார்கள். அன்றைய இரவு தங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் தூங்கும் பொழுது முஸ்லிம்களும் தூங்கிக் கொள்கிறார்கள் அவர்களுடைய கூடாரத்திலேயே. ஆனால் முஸ்லிம்களிலே எவருமே தூங்கிவிடவில்லை. அவர்கள் தங்களுடைய குடும்பத்தார்கள் அயர்ந்து தூங்குவதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்போது தங்களுடைய குடும்பத்தார்கள் நல்ல அயர்ந்து தூங்கிவிட்டார்கள் என்று தெரிந்ததோ அப்பொழுது ஒவ்வொருவரும் தனித்தனியாக அங்கிருந்து எப்படி மாவிலிருந்து நாம் முடியை உருகுவோமோ அதுபோன்று ஒவ்வொருவரும் அந்த தங்களுடைய குடும்பத்தார்களுக்கு மத்தியிலிருந்து மெதுவாக வெளியேறி வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக அக்கபாவிற்கு பக்கத்திலே எத்தனை பேர் இருந்தார்கள்? 73 ஆண்கள், 2 பெண்கள் இருந்தார்கள். பெண்கள் யார்? நசீபா பின்த் கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அன்ஹா, அஸ்மா பின்த் அம்ர் இப்னு அதி. இந்த 2 பெண்களும் 73 ஆண்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒப்பந்தம் செய்வதற்காக அங்கே வருகிறார்கள். என்ன நடக்கப் போகிறது? இதுவரை அன்சாரிகள் ஆர்வமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஆதரவுடன் இருக்கிறார்கள். இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சுவார்த்தைக்காக அழைத்திருக்கிறார்கள். பேசி பிறகு முடிவாக போகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகபாவிலே மதினாவாசிகளை சந்திக்க போகிறார்கள் என்ற செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையின் சகோதரர் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு தெரிகிறது. அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட 3 வயது மூத்தவர்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி, அவர்களுடைய அடிமை பெண், மற்ற குடும்பத்தாரர்கள் எல்லாம் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அதுவரை இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அதே சமயத்திலே தங்களுடைய சகோதரர்கள் மகன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள். அபு லஹபை போன்றோ மற்ற குடும்பத்தார்களை போன்றோ எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை. அதாவது ஷுஅபி அபி தாலிபிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் முற்றுகையிடப்பட்ட போது அந்த இடத்திலே அப்துல் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கின்றார்கள். காரணம், அவர்களும் ஹாஷிம் குடும்பத்தைச் சேர்ந்ததால் அவர்களும் மக்களால் வெறுக்கப்படுகிறார்கள், ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள். தங்களுடைய குடும்ப உறவு என்ற ஒரே காரணத்திற்காகவே அதுவரை அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். என்ன நடக்கப் போகிறது, என்ன பிரச்சனை என்பதை தெளிவாக அறிந்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாஸ் சொல்கிறார், எனது சகோதரரின் மகனே, நானும் உன்னுடன் வருகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் அவர்களையும் அழைத்துக் கொள்கிறார்கள். முதன் முதலாக அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு மக்கள் கூடியதற்கு பிறகு எழுந்து பேசுகின்றார்கள். யா மஅஷர் அல் ஹஸரத், பொதுவாக அவுஸ் ஹஸரத் கோத்திரத்தார்கள் இருவரும் ஒன்று சேர்ந்திருக்கும் பொழுது ஹஸரத் என்ற மதினாவாசிகளை அழைப்பது வழக்கம். ஏனால் ஹஸரத் கோத்திரத்தார்கள் தான் மிகப்பெரிய எண்ணிக்கையிலும் பெரிய கூட்டமாகவும் இருந்தார்கள். அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரழியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், ஹஸரத் கோத்திரத்தார்களே, இதோ பாருங்கள், முஹம்மது உங்களுக்கு தெரியும் அவர் மக்காவில் எப்படி இருக்கிறார். எங்களால் முடிந்த அளவு நாங்கள் அவரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். நான் அவருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் நானும் என்னுடன் சேர்ந்தவர்களும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். குறைஷிகள் அவர்களுடைய உயிருக்கு எந்த விதமான ஆபத்தையும் கொடுக்காமல் நாங்கள் காத்து வருகிறோம். மக்காவிலே அவர் அவருடைய குடும்பத்தார்களுக்கு மத்தியிலே ஓரளவுக்கு பாதுகாப்புடன் தான் இருக்கின்றார். ஆனால் இந்த எனது சகோதரரின் மகனோ முஹம்மதோ உங்களுடன் சென்று சேர வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ராவுடைய ஒரு இடத்தை தேடிக் கொண்டிருந்ததால் அப்பாஸ் என்ன சொல்கிறார், என்னுடைய இந்த சகோதரரின் மகன் முஹம்மத் உங்களுடன் வந்து சேர வேண்டும் என்ற பிடிவாதத்தில் இருக்கிறார். அபா இல்லல் இன்ஹியாத இலைக்கும் வல்லஹு கபிக்கும், உங்களுடன் சென்று சேர வேண்டும் என்று ஒரே முடிவுடன் இருக்கிறார். நான் உங்களிடம் கேட்பதெல்லாம் فَإِنْ كُنْتُمْ تَرَوْنَمْ أَنَّكُمْ وَافُونَ لَهُ بِمَا دَعُوتُمُوهُ إِلَيْهِ وَمَا نِعُوهُ مِمَّنْ خَالَفَهُ فَأَنْتُمْ وَمَا تَحَمَّلْتُمْ مِنْ ذَلِكَ فَإِنَّهُ فِي عِزٍ وَمَنَعَةٍ مِنْ قَوْمِهِ وَبَلَدِهِ. நீங்கள் அவருக்கு கொடுக்கும் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவீர்கள் என்றால், அவரை நீங்கள் பாதுகாப்பீர்கள் என்றால் நீங்கள் அழைத்து செல்லுங்கள். அப்படி பாதுகாக்க முடியாது, வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது என்றால் நீங்கள் இவரை இப்போதே இங்கே விட்டுவிட்டு சென்று விடுங்கள், அவருக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுத்துக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த விஷயத்தை அப்பாஸ் தெரிவிக்கின்றார். இந்த பக்கம் அன்சாரிகளிலே ஒவ்வொருவரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேச்சை கேட்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது பேசுவார்கள், அவர்களது வாயிலிருந்து என்ன பேச்சு வெளியாக போகிறது என்பதாக ஒவ்வொரு அன்சாரி தோழரும் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ். அவர்களுடைய ஆர்வம், அவர்களுடைய அந்த கவனம் எல்லாம் ரசூலுல்லாஹுடைய வாயிலிருந்து என்ன வரப்போகிறது. அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்திற்காக தியாகம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்க வேண்டும், அவர்களது பேச்சை கேட்க வேண்டும் என்று யாருடைய உள்ளத்திலே தூய்மையான எண்ணம் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு, அவர்களது பேச்சின் மீது அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பாசம், அந்த தியாகம் எப்படிப்பட்ட உயர்ந்தது என்பதாக அன்சாரிகள் சொல்கின்றார்கள். அப்பா, போதும் போதும், நீ பேசியது, தூதரை பேச விடுங்கள், அவர்களது பேச்சை நாங்கள் கேட்க வேண்டும். அல்லாஹ், فَقُلْنَا لَوْ قَدْ سَمِعْنَا مَا قُلْتَ فَتَكَلَّمْ يَا رَسُولَ اللَّهِ فَخُذْ لِنَفْسِكَ وَلِرَبِّكَ مَا أَحْبَبْتَ. அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் பேசுங்கள், நீங்கள் பேசுங்கள், உங்களுக்கும் உங்களுடைய ரப்புக்கும் உங்களது இறைவனுக்கும் எங்களிடத்திலிருந்து என்னென்ன வாக்குறுதிகளை நீங்கள் எடுக்க விரும்புகிறீர்களோ, எந்தெந்த வாக்குறுதிகளை நீங்கள் கேட்க விரும்புகிறீர்களோ கேளுங்கள், நாங்கள் கொடுக்க தயார். சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள். ஃபஹுல் லினப்சிக்க வலி ரப்பிக்க மஹபத், உங்களுக்காக உங்களது இறைவனுக்காக நீங்கள் எங்களிடமிருந்து என்னென்ன வாக்குறுதிகளை வாங்க விரும்புகிறீர்களோ எல்லா வாக்குறுதிகளையும் வாங்கிக் கொள்ளுங்கள். எதையும் நாங்கள் இதைதான் கொடுப்போம், இதைதான் கொடுக்க, இதை கொடுக்க மாட்டோம் என்று நாங்கள் பிரிக்கவில்லை. முழுமையாக நாங்கள் உங்களுக்கு எங்களை சரணடைய செய்கிறோம். ஃபஹுத் லினப்சிக்க வலி ரப்பிக்க மஹபத. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சார்களுடைய இந்த ஆர்வத்தை பார்த்தவுடனே பேச ஆரம்பிக்கின்றார்கள். அல்லாஹுவை புகழ்ந்துவிட்டு குர்ஆனுடைய வசனங்களை முதலாவதாக ஓதுகின்றார்கள். பிறகு அல்லாஹுவின் பக்கம் அழைக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்களுக்கு எடுத்துச் சொல்கின்றார்கள். பிறகு கூறுகின்றார்கள், நான் உங்களிடத்தில் கேட்கும் ஒப்பந்தம் என்னவென்றால், உங்களுடைய மனைவி மக்களை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களது குடும்பத்தார்களை நீங்கள் எப்படி பாதுகாப்பீர்களோ, எந்தெந்த ஆபத்திலிருந்து பாதுகாப்பீர்களோ அப்படி என்னை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நான் இந்த மார்க்கத்தை பரப்ப வேண்டும். இந்த மார்க்கம் முழுமையடையும் வரை எனக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். எப்படிப்பட்ட பாதுகாப்பு? உங்களுடைய மனைவிகளை, பிள்ளைகளை, உங்களது ஆண் பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை எப்படி பாதுகாப்பீர்களோ அப்படி பாதுகாக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்போது அந்த 73 ஆண்களில் இருந்து ஒருவர் பரா இப்னு மஹ்ரூர் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை இப்படி தூக்கி பிடித்துக் கொள்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் நின்று கொண்டு, வல்லதி பஅஸக பில் ஹக்கி நபியா لنمنعنك مما نمنع به عذرنا فبايعنا يا رسول الله فنحن والله ابناء الحروب واهل الحلقه ورثناها كابرا عن كابرين. சொல்கின்றார்கள், உங்களை நபியாக அனுப்பி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நபியே எங்களுடைய சக்திகளை, எங்களது குடும்பத்தார்களை நாங்கள் எப்படி பாதுகாப்போமோ, எதிலிருந்து பாதுகாப்போமோ அப்படி அதிலிருந்து நாங்கள் உங்களை பாதுகாப்போம். அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு வாக்கு பிரமாணம் செய்து வையுங்கள். எங்களுக்கு வாக்கு கொடுங்கள், எங்களிடமிருந்து நீங்கள் வாக்கை பெற்றுக் கொள்ளுங்கள், எங்களை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் எப்படிப்பட்ட துடிப்பு இருக்கும் பாருங்கள். சொல்கின்றார்கள், அல்லாஹுவின் தூதரே, அல்லாஹுவின் மீது சத்தியமாக, நாங்கள் ஒன்றும் சலித்தவர்கள் அல்ல. எங்களுக்கு போர் செய்ய தெரியும், எங்களுக்கு போர் செய்ய தெரியும், எங்களிடமே பலம் இருக்கிறது, நாங்கள் பரம்பரை பரம்பரையாக பல போர்களை சந்தித்தவர்கள், எனவே நாங்கள் யாரையும் கண்டு பயப்பட மாட்டோம். வரஸ்னாஹா காபிரன் காபிரின், இந்த வார்த்தையை சொல்கின்றார்கள் பரா இப்னு மஹ்ரூர் ரழியல்லாஹு அன்ஹு. இப்படி பரா சொல்லும் பொழுது அடுத்து அன்சாரிகளிலே மிகப்பெரிய புத்திசாலிகளில் ஒருவராக இருந்த அபுல் ஹைசம் இப்னு தைஹான் என்பவர்கள் எழுந்திருக்கின்றார்கள். எழுந்திருந்த அல்லாஹுவின் தூதரே, எனக்கு பேச அனுமதி கொடுங்கள். சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்கள் அன்பிற்குரியவர்களே, அன்சாரிகள் இந்த இஸ்லாமின் மீது கொண்டிருந்த அன்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது கொண்டிருந்த அன்பு, அல்லாஹு அக்பர், நமக்கு எல்லாம் அதிலே மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது. அவர்கள் சொல்கின்றார்கள், அபுல் ஹைசம் அவர்கள், அல்லாஹுவின் தூதரே, எனக்கு அனுமதி கொடுங்கள் பேசுவதற்கு. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், அல்லாஹுவின் தூதரே, எங்களுக்கும் இந்த யூதர்களுக்கும் இடையிலே சில ஒப்பந்தங்கள் இருக்கின்றன. நாங்கள் உங்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு உங்களுடன் சேர்ந்து கொண்டு இந்த யூதர்களுடைய ஒப்பந்தத்தை முறிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால், அவர்கள் உங்களுக்கு உங்களை ஏற்றுக்கொண்டால் எல்லாம் ஒரே மார்க்கத்திற்கு வந்து விடுவோம், அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் அவர்களை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், அவர்கள் எங்களுடைய எதிரிகளாக மாறுவார்கள். அப்படி மாறும்போது ஒரு கால் பிறகு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து விட்டால், நீங்கள் மிகைத்து விட்டால், உங்களுடைய மார்க்கம் ஓங்கிவிட்டால், நீங்கள் மதினாவை விட்டுவிட்டு மக்காவிற்கு சென்று விடுவீர்களா? எங்களை தனிமையிலே மதினாவிலே விட்டு விடுவீர்களா? அல்லாஹுக்கு فهل عسيت إن نحن فعلنا ذلك ثم أظهرك الله أن ترجع إلى قومك وتدعنا. அல்லாஹுவின் தூதரே, நாங்கள் உங்களை அழைத்து செல்கிறோம், உங்களுக்காக எதிரிகளுடைய எதிர்ப்பை நாங்கள் தாங்கிக் கொள்கிறோம், ஒரு கால் உங்களுக்கு வெற்றி கிடைத்தால் நீங்கள் எங்களை விட்டுவிட்டு குறைஷிகளுடன் சேர்ந்து கொள்வீர்களா, மக்காவிற்கு சென்று விடுவீர்களா? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இவர்களுடைய வார்த்தையும் முந்தி சென்ற ஒரு கூட்டத்தாருடைய வார்த்தைக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை பார்த்து பாருங்கள். அவர்கள் என்ன கேட்டார்கள், நாங்கள் உங்களுக்காக சண்டை போடுவோம், எல்லா விதமான எதிர்ப்பையும் தாங்கிக் கொள்வோம், ஆனால் எங்களுக்கு ஆட்சி வேண்டும், உங்களுக்கு பிறகு மதினாவாசிகள் என்ன சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே எங்களுக்கு நீங்கள் வேண்டும், உங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான், உயர்வை கொடுப்பான், இந்த மார்க்கத்தை ஓங்கச் செய்வான், ஆனால் கடைசி வரை நீங்கள் எங்களுடனே இருக்க வேண்டும், எங்களுக்கு உங்களுக்கு பிறகு ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் கேட்கவில்லை, எங்களுக்கு நீங்கள் வேண்டும் அல்லாஹ்வின் தூதரே, எங்களை கடைசி வரை நீங்கள் விட்டு விட்டு செல்லக்கூடாது. இந்த வார்த்தையை கேட்டவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பல் அத்தம் அத்தம் வல் ஹதம் அல் ஹதம், இல்லை அன்சாரிகளே, உங்களது உயிர் என்னுடைய உயிர், உங்களது மௌத் என்னுடைய மௌத், வாழ்ந்தாலும் செத்தாலும் நான் உங்களுடன் தான் இருப்பேன். அத்தம் அத்தம் வல் ஹதம் அல் ஹதம், அரபியிலே இதற்குள்ள பொருள் என்னவென்று சொன்னால், நாம் தமிழில் சொல்கிறோம் அல்லவா, வாழ்ந்தாலும் இறந்தாலும் உம்முடன் தான் நான் இருப்பேன் என்பதாக, அதுதான் இந்த பொருள். நான் வாழ்ந்தாலும் இனி உங்களுடன் தான் வாழ்வேன், நான் இறந்தாலும் உங்களுக்கு மத்தியில் தான் வாழ்வேன். அன மின்கும் வஅன்தும் மின்னி, நான் உங்களிலிருந்து ஒருவன், நீங்கள் என்னிலிருந்து உள்ளவர்கள். அல்லாஹு உஹாரிபு மன் ஹாரபத்தும், நீங்கள் யாருடனே போர் செய்கிறீர்களோ நானும் அவருடனே போர் செய்வேன். உசாலிபு மன் சாலம்தும், நீங்கள் யாருடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புகிறீர்களோ நானும் அவருடன் ஒப்பந்தம் செய்து கொள்வேன். இனி எனக்கென்ன தனி ஒரு விருப்பம் அல்ல, உங்களது விருப்பம்தான், உங்களுக்கு எதிரிகள் எனக்கு எதிரிகள், உங்களுடைய ஒப்பந்தக்காரர்கள் எனக்கும் ஒப்பந்தக்காரர்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்குண்டான காரணங்கள் என்ன, எந்த அளவிற்கு அன்சாரிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்தினார்கள் என்றால், அன மின்கும் வஅன்தும் மின்னி, நான் உங்களிலிருந்து ஒருவன், வஅன்தும் மின்னி, நீங்கள் என்னிலிருந்து ஒருவர் உள்ளவர்கள். ஆனால் உண்மையிலே பரம்பரை அடிப்படையிலே வம்ச அடிப்படையிலே பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரைஷி வம்சத்தைச் சேர்ந்தவர்கள், மக்காவைச் சேர்ந்தவர்கள். ஆனால் சொல்லுகிறார்கள் என்ன, அனமின் குமான் தும்மின்னி, நான் உங்களைச் சேர்ந்தவன், நீங்கள் என்னைச் சேர்ந்தவர்கள். காரணம் என்ன, இஸ்லாம் இந்த பரம்பரை உறவுகளை வேரோடு அழிக்கிறது. ஈமான் என்ற உறவு இல்லாமல் பரம்பரை உறவுகளை, வம்ச உறவுகளை இஸ்லாம் அங்கீகரிப்பது கிடையாது. இஸ்லாமிய உறவுடனே சேர்ந்தால் பரம்பரைகளுக்கு, வம்சங்களுக்கு, உறவு முறைகளுக்கு இஸ்லாம் மதிப்பளிக்கிறது, கண்ணியம் அளிக்கிறது. இஸ்லாமுக்கு எதிராக ஒன்று சேரும் பொழுது பரம்பரை என்பதற்கு இஸ்லாமிலே இடம் கிடையாது, வம்சம் என்பதற்கு இஸ்லாமிலே இடம் கிடையாது, உறவு முறை என்பதற்கு இஸ்லாமிலே இடம் கிடையாது. அது தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரியே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நான் உங்களைச் சேர்ந்தவன், நீங்களும் என்னைச் சேர்ந்தவர்கள், நீங்கள் யாருடனே போர் புரிகிறீர்களோ நானும் அவர்களுடனே போர் புரிவேன், உங்களது ஒப்பந்தக்காரர்களுடனே நானும் ஒப்பந்தம் செய்து கொள்வேன். இந்த அடிப்படையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அன்சாரிகள் தயாராகிறார்கள். இதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிலே 12 பொறுப்பாளர்களை, சிறு தலைவர்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு கூட்டத்தார்களுக்கும் அவர்களுக்கு என்று ஒரு தலைவரை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய பிரச்சனையை அவர்களிடத்திலே சொல்லுங்கள், அவர்கள் எனக்கு இந்த பிரச்சனையை எடுத்துச் சொல்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டிருக்க, மீண்டும் ஒரு அன்சாரி எந்திருக்கிறார், அப்பாஸ் இப்னு அப்துல்லா என்பவர்கள். இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சொல்கின்ற, அவர்கள் தங்களது அன்சாரி குடும்பத்தவர்களிடத்தில் பேசுகின்றார்கள், அன்சாரிகளே நாங்கள் சொல்வதை நீங்கள் கேளுங்கள். முந்தி உள்ளவர் எழுந்திருத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள், இப்பொழுது அப்பாஸ் இப்னு அப்துல்லா எழுந்திருத்து தங்களது அன்சாரிகளிடத்தில் பேசுகின்றார்கள், எனது அன்சாரி குடும்பத்தவர்களே, அவுஸ் கஜரத் குடும்பத்தார்களே, நான் உங்களிடத்திலே சில வார்த்தை பேசிக் கொள்ள விரும்புகிறேன். கடைசியாக ஹல் தத்ரூன அலமா துபாயிஉன ஹாதர் ரஜுல் காலு நஅம் قال انكم تبايعونه على حرب الاحمر والاسود من النار فان كنتم ترون انكم اذا نهكت اموالكم مصيبه واشرافكم قتلا اسلمتموه فمن الان فوالله ان فعلتم فخزي الدنيا والاخره وان كنتم ترون انكم وافون له بما دعوتموه اليكم على نهكه الاموال وقتل الاشراف فخذوه فوالله அன்சாரிகள் எந்த அளவிற்கு மார்க்கத்தை புரிந்து கொண்டார்கள் என்பதற்கு இந்த வார்த்தைகள், வாக்கியங்கள் எல்லாம் நமக்கு தெளிவான சாட்சிகளாக இருக்கின்றன. அப்பாஸ் இப்னு அல்தா எழுந்திருத்து தங்களுடைய தோழர்களை பார்த்து சொல்கின்றார்கள், என் தோழர்களே, நீங்கள் இவருக்கு ஒப்பந்தம் செய்து கொடுக்கிறீர்களா, இதனுடைய விபரீதம் உங்களுக்கு தெரியுமா, இதனுடைய விபரீதம் தெரியுமா, ஏதோ உற்சாக கோளாறிலே, ஆர்வ கோளாறிலே நீங்கள் வாக்கு கொடுத்து விட்டு சென்று விடாதீர்கள், விஷயத்தின் விபரீதத்தை புரிந்து கொள்ளுங்கள், இதனுடைய உண்மை நிலையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று, அந்த உண்மை நிலையை அடுத்து நடக்கப் போவது என்ன, பிற்காலத்திலே நடக்க இருப்பது என்ன என்பதனுடைய அந்த முழு படத்தையும் அந்த 73 மற்றும் அந்த 2 பெண்களுக்கு மத்தியிலே அப்பாஸ் இப்னு நதலா அவர்கள் கொண்டு வர விரும்புகிறார்கள். எப்படி சுருக்கமாக சொல்கிறார்கள் என்றால், இதோ பாருங்கள், நீங்கள் இவரை அழைத்து சென்று வெள்ளையர்கள் கருப்பர்கள் செவப்பவர்கள் எல்லோருக்கும் நீங்கள் எதிரியாக மாறப்போகிறீர்கள். இவரை நீங்கள் எதிர்ப்பதால் வெள்ளை இனத்தவர்கள் கருப்பு இனத்தவர்கள் அதாவது எல்லா மக்களுக்கும் நீங்கள் எதிரியாக போகிறீர்கள், எல்லோரிடமும் போர் செய்ய துணிகிறீர்கள் என்பதற்குத்தான் நீங்கள் இப்போது ஒப்பந்தம் செய்து கொடுக்கப் போகிறீர்கள். அதாவது இந்த ஒப்பந்தத்தினுடைய அடுத்த பிரதிபலிப்பு என்ன, உங்களை எதிர்ப்பதற்கு நாம யாரிடத்திலும் ஒழுங்கட்டாயமாக செல்வதில்லை. உங்களுடைய இந்த மார்க்கத்தை நீங்கள் எந்த மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இதை பரப்ப அடுத்து நீங்கள் தயாராக போகிறீர்களோ அப்போது இந்த போர்களை எல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அந்த நேரத்திலே நீங்கள் உங்களுடைய செல்வங்கள் எல்லாம் அழிந்தாலும் உங்களுடைய தலைவர்களும் சிறந்தோர்களும் கொல்லப்பட்டால் உங்களுடைய செல்வங்கள் எல்லாம் அழிந்தால் உங்களுடைய தலைவர்களும் சிறந்தோர்களும் கொல்லப்படும் போது நீங்கள் அப்போது இந்த தோழரை கைவிட்டு விடுவீர்கள் என்று இருந்தால் இப்போதே விட்டுவிட்டு சென்று விடுங்கள். ஏன், நீங்கள் அழைத்து சென்றதற்கு பிறகு கைவிட்டால் இந்த உலகமும் உங்களுக்கு நாசமாகிவிடும், மறுமையிலும் மிகப்பெரிய நாசத்தை நீங்கள் சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அதே சமயத்தில் செல்வங்கள் அழிக்கப்பட்டாலும் உயர்ந்தோர்களும் தலைவர்களும் கொல்லப்பட்டாலும் நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள் என்ற உறுதி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அழைத்து செல்லுங்கள். நிச்சயமாக அது நமக்கு உலகத்திலும் நன்மையை கொடுக்கும், மறுமையிலும் நன்மையை கொடுக்கும். அப்போது அன்சாரிகள் எல்லாம் ஒரே குரலிலே, நம்ம இப்பொண்டு கிடையாது, இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கன்னு சொன்னா ரெண்டு பேர் மட்டும் இன்ஷா அல்லாஹ்ன்னு சொல்லுவாங்க, பாக்கி எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க என்ன சொல்லலாம்னு சொல்லிட்டு. அன்சாரிகள் என்ன சொன்னார்கள், ஒரே சப்தத்துடனே சொன்னார்கள், இன்னா நஹுதுஹு அலா முஸீபத்தில் அம்வால் வகத்லில் அஷ்ராப் ஃபமா லனா பிதாலிக யா ரசூலல்லாஹ் வ நஹ்னு வஃபைனா பிதாலி. அல்லாஹ் அக்பர் சொல்லுகின்றார்கள், அல்லாஹுவின் தூதரே, உங்களை நாங்கள் அழைத்துச் செல்கிறோம், எங்களுடைய செல்வத்திற்கு சோதனை ஏற்பட்டாலும் எங்களுடைய தலைவர்களும் செல்வந்தர்களும் கொல்லப்பட்டாலும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவோம், ஆனால் எங்களுக்கு ஒன்றை சொல்லுங்கள், இப்படிப்பட்ட சோதனைகளை எல்லாம் நாங்கள் இந்த உலகத்திலே தாங்கிக் கொள்ளும் போது எங்களுக்கு அல்லாஹ் என்ன தருவான் என்ன கேட்கிறார்கள். ஃபமா பாலுனா யா ரசூலல்லாஹ் வ நஹ்னு வஃபைனா பிதாலிக், நாங்கள் உங்களுக்கு ஒப்பந்தத்தை வாக்கை நிறைவேற்றினால் எங்களுடைய பொருள்கள் அழிக்கப்படுகின்றன, எங்களது தலைவர்கள் கொல்லப்படுகிறார்கள், நாங்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றி கொடுத்து கொண்டே இருக்கிறோம். சாதாரண காரியமா, ஒரு ஆரம்ப சோதனையிலேயே படல், ஆரம்ப சோதனையிலேயே மக்கள் தடுமாறி விடுகின்றார்கள். ஆஹா, இதை ஏன் ஏற்றுக்கொண்டோம், சில பேரை பார்த்துருக்கலாம், அப்பதான் கொஞ்சம் தாடி வைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. யாராவது 4 பேர் ஏசினவுடனே எதுக்குடா தாடி வச்சோன்னு யோசிப்பாங்க. உதாரணத்துக்கு நிறைய விஷயங்களை பார்க்கலாம், ஒவ்வொரு விஷயத்திலும் உதாரணத்துக்கு சொல்கிறோம், மார்க்கத்தை பின்பற்றும் போது சின்ன சோதனை வந்தா எதுக்கு இதை செஞ்சோம், பின்னாடி காலத்தில் ஒரு செஞ்சிருக்கலாமே. அல்லாஹ் சஹாபாக்கள் அன்சாரிகள் சொல்கின்றார்கள், அல்லாஹுவின் தூதரே, நாங்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகிறோம். அவங்க கேட்கறது பாருங்க, எங்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுப்பான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஜன்னா. என்ன சொன்னார்கள், அல் ஜன்னா, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். அன்சார்கள் ஒரே சப்தத்துடன் சொன்னார்கள், உபுசுத் யதக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இனி என்ன தாமதம், உங்களது கரத்தை நீட்டுங்கள். போட்டி போட்டுக் கொண்டார்கள். எப்படி போட்டி போட்டுக் கொண்டார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே யார் முதலாவதாக பயணம் செய்வது. என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த வாக்குறுதி, என்ன, ஆட்சி தருவேன், அதிகாரம் தருவேன், உங்களை தலைவர்களாக்குவேனா, இல்லை, அன்பிற்குரிய இஸ்லாமிற்கு நாம் உழைக்க வேண்டும் என்று சொன்னால் மறுமை ஒன்றை அடிப்படையாக வைத்து மட்டுமே உழைக்க வேண்டும். தலைமைத்துவமோ பதவியோ ஆட்சியோ பொருளோ அதிகாரமோ அடிப்படையாக வைத்து நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அல்லாஹ் அதிலே வெற்றியை தரமாட்டான், தோல்வியை தான் தருவான். சஹாபாக்களுடைய வாழ்க்கை நமக்கு இதற்கு முன்மாதிரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய உடனே சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, கரத்தை நீட்டுங்கள், நாங்கள் பயா செய்து கொடுக்கிறோம். அடுத்து இந்த வார்த்தையை முடிகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயா செய்து கொடுப்பதற்காக கரத்தை நீட்டப் போகிறார்கள். ஏற்கனவே முஸாப் இப்னு உமைரை அழைத்து சென்றிருந்தார்கள் அல்லவா, அஸ்அத் இப்னு ஜுராரா அவர்கள் மீண்டும் எழுகிறார்கள். குறைஷ் அன்சார்களே, உங்களுடைய உற்சாகத்தை நான் அறிவேன், சற்று தாமதியுங்கள், நானும் பேசிக்கொள்கிறேன். இவர்கள் என்ன சொல்கிறார்கள், இதற்கு முன்பு அப்பாஸ் இப்னு நத்லா என்ன வார்த்தையை சொன்னார்களோ, என்ன கருத்தை சொன்னார்களோ, அதே கருத்தை தங்களுடைய வார்த்தையை கொண்டு சொல்லுகின்றார்கள். ஓ மதினாவாசிகளே, இவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று தெரிந்துதான் இவரை அழைத்துச் செல்வதற்காக நாம் வந்திருக்கிறோம். ஆனால் அதே சமயத்திலே இவரை அழைத்துச் செல்வதால் முழு அரபு சமுதாயத்தையும் நாம் எதிர்க்க வேண்டும். நம்முடைய உயர்ந்தவர்கள் எல்லாம் கொல்லப்படுவார்கள். நாலா புறத்திலிருந்தும் எதிரிகளுடைய வாள் நம்மை நோக்கி வீச ஆரம்பிக்கும். அவற்றையெல்லாம் நீங்கள் தாங்கிக் கொள்வீர்கள் என்றால் இவரை நீங்கள் அழைத்துச் செல்லுங்கள். இல்லை, அப்போது உங்களுக்கு உங்களது உயிர்களுடைய பயம் வந்துவிடும் என்றால் இப்போது நீங்கள் விட்டுவிடுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்து விடுவான். இதற்கு மேல் அந்த அன்சாரிகளால் பொறுக்க முடியவில்லை. மாறி மாறி ஒருவர் ஒருவராக பயாவை தாமதப்படுத்துவதை பொறுக்க முடியாமல் தள்ளுங்கள், இப்படி குறுக்க குறுக்க பேசுபடலாம், ரசூலுல்லாவை ஒப்பந்தம் செய்து விடுங்கள், நாங்கள் ஒப்பந்தம் செய்கிறோம் என்று அன்சாரிகள் வரிசையில் நிற்க ஆரம்பித்து விட்டார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த அடிப்படையிலே பேச்சுவார்த்தை முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தி தங்களுடைய தோழர்களுக்கு என்ன வார்த்தையை கொண்டு, அல்லாஹுவை வணங்குவோம், அல்லாஹ்விற்கு இணை வைக்க மாட்டோம், திருட மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், இன்னும் என்னென்ன விஷயங்களை கூறினார்களோ அந்த விஷயங்களை கொடுத்து வாக்கு பிரமாணம் வாங்குகின்றார்கள். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விசேஷமான விஷயங்களையும் இவர்களுக்கு குறிப்பிடுகின்றார்கள். அதில் குறிப்பாக ஐந்து விஷயத்தை ஹதீஸ் நூல்களிலே நாம் காணுகின்றோம். ஒன்று என்ன, அல ஸம்இ வத்தாஅதி ஃபி நஷாதி வல் கஸலி. நீங்கள் உற்சாகமாக இருந்தாலும் அல்லது உங்களுக்கு சோர்வு இருந்தாலும், அதாவது சில பேரை பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பொழுது வசதியா இருக்கும் போது எல்லாத்தையும் செய்வாங்க, கொஞ்சம் ஏதாவது களைப்பாயிருச்சு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சுன்னா இதை அப்புறமா பார்த்து போன்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி கிடையாது, எல்லா நிலைமையிலும் உங்களுக்கு உற்சாகம் இருக்கும் பொழுதும் உங்களுக்கு கவலைகள் இருக்கும் பொழுதும் எனது பேச்சை கட்டுப்படு, எனது பேச்சை கேட்பீர்கள், எனக்கு கட்டுப்பட்டு நடப்பீர்கள் என்பதற்கு வாக்கு கொடுங்கள். ஏன்னா சந்தோஷமா இருக்கும் பொழுது கட்டுப்பட்டு நடக்கிறது ரொம்ப ஈஸி, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்போது கவலையா இருக்கும் பொழுது எனக்கு யாரும் சொல்ல எங்களுக்கு இப்ப கஷ்டமா இருக்கு, நாங்க நல்லா இருக்கும் பொழுது உங்களுக்கு வாக்கு கொடுத்தோம், இப்ப எங்களால் அதை நிறைவேற்ற முடியாது என்று பின்வாங்கிடக்கூடாது. எல்லா நிலைமையிலும் வறுமையிலும் கஷ்டத்திலும் சந்தோஷத்திலும் துக்கத்திலும் எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும், எனது பேச்சை கேட்டு நடக்க வேண்டும், சரி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்வத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் செல்வ நிலையில் இருந்தாலும் சரி அல்லது வறுமையில் இருந்தாலும் சரி, உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே எனக்காக கொடுக்க வேண்டும். இரண்டாவது. மூன்றாவது, நான் உங்களுக்கு நன்மை என்று எதை சொல்லுகிறேனோ அதை மற்ற மக்களுக்கு நீங்கள் ஏவ வேண்டும். எதை நான் உங்களுக்கு தீமை என்று சொல்கிறேனோ அந்த தீமையிலிருந்து மக்களை நீங்கள் தடுக்க வேண்டும். وعلى ان تقوموا في الله ولا تاخذكم في الله لومه لائم. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நீங்கள் துணிய வேண்டும், படிப்பவரின் படிப்பை நீங்கள் பயப்படக்கூடாது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படிப்பட்ட துணிவை, உள்ளத்திலே உறுதியை கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் இது, அல்லாஹ்வுடைய கட்டளை இது என்று தெரிந்தால் அதற்காக நீங்கள் துணிந்து நிற்க வேண்டும், படிப்பவர்களின் படிப்பை நீங்கள் கண்டு பயப்படக்கூடாது. நான்காவது, ஐந்தாவது, நான் உங்களிடத்திலே வந்தால் எனக்கு நீங்கள் உதவ வேண்டும். நான் உங்களிடத்தில் வந்துவிட்டால் எனக்கு நீங்கள் உதவ வேண்டும். உங்களது உயிர்களையும் உங்களது மனைவிகளையும் உங்களது பிள்ளைகளையும் நீங்கள் எப்படி பாதுகாப்பீர்களோ அத்தகைய பாதுகாப்பை எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கூலியாக தருவான். இப்படி மேற்கூறப்பட்ட விஷயங்களையும் இந்த ஐந்து விஷயங்களையும் கூறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் வாங்குகின்றார்கள். அதற்கு பிறகு அங்கிருந்து கூட்டம் கலைகிறது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரா செல்வதற்குண்டான ஆரம்ப காரணமாக அமைந்தது. அடுத்த ஆண்டு ரசூலுல்லாஹி, இந்த ஆண்டிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்து சேர்வார்கள் என்று அன்சாரிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. அன்சாரிகள் அங்கிருந்து பிரிந்து செல்கிறார்கள். அப்போது சில சம்பவங்கள் நடக்கின்றன, அதனுடைய விவரங்களை நீங்கள் ரஹீக்குடைய நூலிலிருந்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் இதுவரை நாம் இன்று கேட்ட இந்த நிகழ்வுகளுடைய படிப்பினைகளை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம். நாளை இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகைக்கு பிறகு நிகழ்ச்சி ஆரம்பமாகும். سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك وصلى الله على نبينا محمد وعلى اله وصحبه.